அன்பர் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. நவம்பர் மாதம் 19 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்திருக்கே, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட செய்தி,
மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக அம்மா ஐசியூலிருந்து வார்டுக்கு மாத்தியாச்சு.
இலங்கையை சேர்ந்த முஸ்லீம் இளைஞர்கள் சிலர் ISIS தீவிரவாத குழுவில் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்த கருத்தை மறுக்கும் முஸ்லீம் கவுன்சில்,
முஸ்லிம்களுக்கு எதிரான கடும்போக்கு செயற்பாடுகள் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்ற கட்டத்தில் இந்த உரை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலே இவ்வாறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அது பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை கிளப்பும்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் மரியம் மைக்கேல். ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடுகின்ற ஏமன் அரசுக்கு ஆதரவு அளிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டணிப்படை 48 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த 1 மணி நேரத்திற்கு பின்னரும் மோதல்கள் தொடர்ந்ததாக தகவல்கள் வந்துள்ளன. கிளர்ச்சியாளர்கள் இந்த போர் நிறுத்தத்தை கடைபிடித்தால் போர் நிறுத்தம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்று முன்னதாக சவுதி தெரிவித்திருந்தது. இந்த போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹூதி கிளர்ச்சியாளர்களும் கோடிட்டு காட்டியுள்ளனர்.
தனது முதலீடு தோல்வியில் முடிந்த பள்ளி மற்றும் ட்ரம்ப் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் தான் வெற்றி பெற்றிருக்க கூடும் என்றும் நாட்டை கவனிக்க வேண்டியுள்ளதால் நீதிமன்றத்திற்கு வெளியே தான் அதை சுமூகமாக முடித்துக் கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அதே சமயம் முன்னாள் மாணவர்களுக்கு கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையான 25 மில்லியன் டாலர்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடியதில் சிறிய தொகையை என அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தின்படி தான் தவறு செய்ததாக ட்ரம்ப் ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. அது ட்ரம்ப் தடுமாறும்படியான ஒரு விசாரணை இருந்து அவரை காப்பாற்றுகிறது. ஆனால் அவருக்கு எதிராக இருக்கும் டசன் கணக்கான வழக்குகளின் வாதிகளை அது ஊக்கப்படுத்துவதாக அமையும் என செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதுபெரும் அதிகார வரிசையில் தன்னுடைய அடையாளத்தை மையப்படுத்துதல் தொடர்கின்ற நிலையில் வத்திக்கானில் நடைபெற்ற வழிபாட்டில் 17 புதிய கருதினால்களை போப் பிரான்சிஸ் நியமித்திருக்கிறார். இந்த கருதினால்களில் பெரும்பாலோர் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் வளர்முக நாடுகளை சேர்ந்தவர்களாவர். ஆனால் முற்போக்கு எண்ணம் கொண்டோர் என்று கருதப்படும் 3 அமெரிக்க ஆயர்களையும் போப் பிரான்சிஸ் கர்தினால்களாக நியமித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை அமெரிக்க கர்தினால்களில் அதிக அளவில் பழமைவாத கொள்கைகளை கொண்டவர்கள் இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை சமநிலையை உருவாக்கும் என்று செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
வெள்ளிக்கிழமை இரவு துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மைக் பென்சிற்கு எதிராக நடந்து கொண்ட நியூயார்க்கில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் கதாபாத்திரங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவை தோற்றுவித்தவர்களில் ஒருவராக கருதப்படும் அலெக்சாண்டர் ஹாமில்டனின் வாழ்க்கையை தழுவி நிகழ்த்தப்படும் ஹாமில்டன் எனும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போதும் பார்வையாளர்கள் பென்சிற்கு எதிராக அதிருப்தி கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு வேறுபட்ட நிறத்தினர்களுக்கு, வேறு மத கோட்பாட்டாளர்களுக்கு மற்றும் வேற்று பாலினத்தவர்களுக்கு ட்ரம்பின் நிர்வாகம் பாதுகாக்களிக்க தவறலாம் என்று கவலை வெளியிட்டு நிகழ்ச்சியின் இறுதியில் பென்சை நோக்கி கடிதம் ஒன்று வாசிக்கப்பட்டது.
துப்பறியும் சிறுவன் டின் டின்னை சித்தரிக்கும் ஒரு சித்திரக்கதை 1.6 மில்லியன் டாலர் தொகைக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. காமிக் வடிவத்தில் அதிக தொகைக்கு விற்கப்பட்டுள்ள புதிய வரலாற்று பதிவை இது ஏற்படுத்தியுள்ளது. சீன மையில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் வரையப்பட்டுள்ள இதன் அசல் தட்டு 1954 வெளியான எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆன் த மூன் என்ற கதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். செப்டம்பர் 22 முதல் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று மாலை சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதுகுறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிமுக தெரிவித்துள்ளது. நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டி, முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்து விட்டதாகவும், நோய் தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்காகவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று மாலையில் ஜெயலலிதா அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான சி.ஆர். சரஸ்வதியும் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை உறுதி செய்தார்.
உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள், அனைத்து மதத்தையும் சேர்ந்த மக்களுடைய பிரார்த்தனை, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக அம்மாவை ஐசியூலேருந்து வார்டுக்கு மாத்தியாச்சு.
இந்த தகவல் வெளியானதும் அப்பல்லோ மருத்துவமனையின் வாசலில் அதிமுகவினர் இனிப்புகளை பரிமாறி கோஷங்களை எழுப்பினர். முதலமைச்சர் ஜெயலலிதா அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து மாற்றப்பட்டது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதையும் தெரிவிக்கவில்லை. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவின் காரணமாக ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதற்கு பிறகு நுரையீரல் தொற்றுக்கான சிகிச்சை ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வந்தது. அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், தில்லி அகில இந்திய விஞ்ஞான கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள், லண்டனைச் சேர்ந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவு நிபுணரான ரிச்சர்ட் பேல் ஆகியோர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர். இதற்கு பிறகு அவருக்கு உடல் இயக்கத்தை சீராக்குவதற்கான இயன்முறை சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 58 நாட்கள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அவர் இன்று தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
முரளிதரன். தமிழகத்தில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுவையில் நெல்லித்தோப்பு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அது குறித்த செய்திகளுடன் மீண்டும் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளிலும் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்த 3 தொகுதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் அதிகபட்சமாக 82.13% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தஞ்சாவூரில் 69%, திருப்பரங்குன்றத்தில் 70.4% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட்ட நெல்லித்தோப்பு தொகுதியில் 85.76% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றபோது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் சீனிவேல் பதவியேற்பதற்கு முன்பாகவே மரணமடைந்ததால் அந்த தொகுதி காலியாக இருந்தது. புதுச்சேரியில் உள்ள நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதியும் காலியானது. இந்த 4 தொகுதிகளுக்கும் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. தஞ்சாவூர் தொகுதியில் 14 பேரும், அரவக்குறிச்சியில் 39 வேட்பாளர்களும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் 26 வேட்பாளர்களும், நெல்லித்தோப்பு தொகுதியில் 8 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். தேர்தல் நடைபெற்ற அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு அவை வெப் கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டன. தேர்தலின் போது எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மே மாத சட்டமன்ற தேர்தலின் போது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக, திமுக வேட்பாளர்கள் பெருமளவில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த வேட்பாளர்களே இப்போதும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் திமுக சார்பில் அஞ்சுகம் பூபதியும், அதிமுக சார்பில் எம் ரங்கசாமியும் போட்டியிடுகின்றனர். அரவக்குறிச்சியில் திமுக சார்பில் கே சி பழனிசாமியும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதிகளில் வாக்குகள் வரும் நவம்பர் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும்.
சென்னையில் இருந்து முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ISIS தீவிரவாத குழுவில் இலங்கை முஸ்லிம்கள் சிலர் இணைந்திருப்பதாக இலங்கை நீதித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார். இதை முஸ்லிம் சிவில் அமைப்புகளும் அமைச்சரும் நிராகரித்துள்ளனர். அது குறித்த செய்திகளை தொகுத்து வழங்குகிறார் ஆர் உதயகுமார்.
ISIS அமைப்புடன் 32 இலங்கை முஸ்லிம்கள் இணைந்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை குறித்து முஸ்லிம் சிவில் அமைப்புகளினால் கவலையும் விசனமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உரை முஸ்லிம்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறுகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் தலைவர் NM அமீன்.
அவர் குறிப்பிடுகின்ற 32 பேரும் தொடர்பாக இன்றைக்கு 1 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு செய்தி. கண்டியைச் சேர்ந்த ஒருவர், அவருடைய குடும்பத்தவர்களும் அங்கு சென்று அவர் கொல்லப்பட்டது சம்பந்தமாக செய்திகள் வெளிவந்தன. அப்போது இலங்கை முஸ்லிம்கள் இது தொடர்பாக குறிப்பாக எங்களுடைய ஜமியத்துல்லாவுடன் இணைந்து இலங்கை முஸ்லிம்கள் இதற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை எனவும், இது இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல என்றும் தெரிவித்திருந்தோம். ஆனால் இப்போது புதினமாக இந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எங்களுக்கு தெரிந்த வகையில் இது ஒரு வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வு. இது குறித்து அமைச்சரிடம் புதிய விடயங்களா அல்லது பழையதா தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்.
தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சரின் இந்த உரை இனவாதிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
கடந்த ஒரு சில வாரங்களாக முஸ்லிம்களுக்கு எதிரான கடும்போக்கு செயற்பாடுகள் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்ற கட்டத்தில் இந்த உரை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலே இவ்வாறான கருத்துக்களை சொல்லும் பொழுது அது பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை கிளப்பும், வேறு வேறு பிரச்சனைகள் உருவாகலாம். ஆகவேதான் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்
என்றார் என் அமீன். அதே நேரம் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரிசாத் பதியுதீன்,
இந்த நாட்டிலே வாழ்கின்ற எந்த ஒரு முஸ்லீம் அமைப்போ அல்லது ஜம்மியத்துல்லமா அமைப்போ அல்லது எந்த ஒரு தனிநபரோ ஒரு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே உலக சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக பார்க்கப்படுகின்ற ISIS அமைப்புக்கு ஒருபோதும் அவர்கள் உடந்தையாகவோ ஆதரவளிக்கவோ அல்லது அதற்கு ஆதரவாளர்களாக ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை நான் தருவதோடு, இந்த நாட்டிலே அப்பாவியாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தை அபாண்டங்களை சுமத்துவதன் ஊடாக அந்த சமுதாயத்தை தூண்டி அந்த சமுதாயத்தை வீண் பழிக்கு அழைக்கின்ற சில நடவடிக்கைகள் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகின்றது
என்றார் அமைச்சர் ரிசாத் பதியுதீன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியை கேட்டீர்கள். இலங்கையின் புதிய அரசியலமைப்பு சட்டம் குறித்த இடைக்கால அறிக்கை இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 6 உபக்குழுக்களின் அறிக்கையை பிரதமர் சமர்ப்பித்தார். அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய சாராம்சங்கள் என்ன, அவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்புடையதா என்று அந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் கேட்டேன்.
இதுதான் முதலாவது இடைக்கால அறிக்கை. ஆனால் இது இன்னொரு இடைக்கால அறிக்கை அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த அறிக்கையோடு சமர்ப்பிக்கப்பட்டது 6 உபகுழுக்களுடைய முழுமையான அறிக்கைகள். இதற்கு பிறகு December 10 அடுத்த கூட்டத்திலே வழிநடத்தல் குழு தன்னுடைய முழுமையான இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்கும். அதிலேதான் சில முக்கியமான விடயங்கள், நாட்டினுடைய சுபாவம், தேர்தல் முறை, அதிகார பகிர்வு என்ற சில விடயங்கள் அதிலேதான் வரும். இந்த 6 உபகுழுக்களுடைய அறிக்கைகள் சட்டம் ஒழுங்கு, பொது சேவை, பொது நீதி, அடிப்படை உரிமைகள், நீதித்துறை என்ற சில விடயங்கள் சம்பந்தமாக அவர்களுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டு இறுதிக்குள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறி வருகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த வகையிலே இப்போ இன்று தாக்கல் செய்யப்பட்டு உள்ள அறிக்கைகளை பார்க்கும்பொழுது அதற்கான ஒரு முன்னெடுப்பு இருப்பதாக நினைக்கிறீர்களா? குறிப்பாக தமிழர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான அம்சங்கள் வந்து இதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
அந்த 6 அறிக்கைகளிலேயும் அதிகார பகிர்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவிலே அதிலே இருக்கிறது. ஏனென்றால் பொதுச் சேவையை எடுத்துக்கொண்டால் என்ன விதமாக மாகாணத்திற்கு ஒரு பொதுச் சேவை மத்திய பொதுச் சேவை என்று அதிகார பகிர்வு அதே சொல்லப்பட்டுள்ளது. அதே போல சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கொண்டால் மத்திய ஒரு பொலிஸ் பிரிவும் மாகாணங்களுக்கு ஒவ்வொரு போலீஸ் பிரிவுகளும் வந்து போலீஸ் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுவது சம்பந்தமாக அதே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்னொரு உதவி இருந்தது மத்திக்கும் மாகாணங்களுக்கும் எல்லான உறவு சம்பந்தமான பொதுக்குழு அறிக்கை. அதிலே ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் போன்றவற்றை எப்படி நிறுத்தி செய்து மாகாணம் சுயமாக இயங்குவதற்கான பொறுப்புகள் என்ன என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. நிதி சம்பந்தமான உதவிக்குழு மாகாணங்களுடைய நிதி, அவர்கள் நிதியை கையாளுவதற்கான அதிகாரங்கள் என்ற பல விவசாயிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே 2016 நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இது முதல் கட்டமாக ஒரு ஒழுங்கான அதிகார பகிர்வு முறைமையை 6 வித்தியாசமான விடயங்கள் சம்பந்தமாக வெளிப்படுத்துகிற அறிக்கைகள் வந்திருக்கின்றன. அடுத்த அறிக்கை வருகிற போது அதுதான் மிகவும் பிரதானமானதாக இருக்கும். அடுத்த அறிக்கை வருகிற போது ஒட்டுமொத்தமாக அதிகார பகிர்வு என்ன விதமானதாக இருக்கும், ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குமா இல்லையா, பொதுமக்கள் இருக்குமா இல்லையா, அப்படியாக
இப்ப காணி அதிகாரம் தொடர்பாக ஏதாவது வந்திருக்கா இந்த அறிக்கையில்?
அடுத்து வருகிற தான் வரும். அந்த 6 விடயங்கள் வழிநடத்தல் குழு தன்னுடைய கையில் வைத்திருந்தது. வேறு 6 விடயங்களை போகுவிப்பதற்கு கொடுத்திருந்தது. வழிநடத்தல் குழு வைத்திருந்த 6 விடயங்களிலே காணி அதிகாரமும் ஒன்று.
இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் இடைக்கால அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.